الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம்மில் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை என்ற பெயரில் சில குறிப்பிட்ட நாட்களை தந்திருக்கிறான். மனிதன் என்று சொல்லப்படுவது நாம் சுமந்திருக்கிற இந்த உடல்களுக்கு பெயர் அல்ல. அல்லாஹ் படைத்திருக்கிற ஒவ்வொரு உடல்களுக்கும் குறிப்பிட்ட சில நாட்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சில உடல்களுக்கு சுமாராக ஒரு 25,000 நாட்கள், இன்னும் சில உடல்களுக்கு 20,000 நாட்கள், 60 வருஷம் கொடுக்கப்பட்டிருந்தால் சுமாராக 21,000 நாட்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சிலருக்கு அதைவிட குறைவாக 15,000, 10,000, 5,000 என்று நாட்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, மனிதன் என்று சொல்லப்படுவது இந்த உடலுக்கு அல்ல, அந்த நாட்களுக்கு பெயர். அந்த நாட்களில் ஒரு பகுதி இந்த உடலை விட்டு போய்விடும் பொழுது மனிதனில் ஒரு பகுதி போய்விட்டதாக அர்த்தம். அந்த நாட்களில் அரைவாசி போய்விட்டால் மனிதனின் அரைவாசி போய்விட்டது. அந்த நாட்கள் முடிவடையும் பொழுது மனிதனும் முடிவடைந்து இங்கிருந்து போய்விடுகிறான். அவனுடைய உடல் இங்கே இருப்பதில் எந்த பயனும் கிடையாது. அந்த உடல் வந்த இடத்துக்கு போய் சேர்ந்து விடுகிறது, மண்ணுக்குள்ளே போய் அடங்கி விடுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு அப்படிப்பட்ட சில குறிப்பிட்ட நாட்களை தந்திருக்கிறான். அந்த நாட்களை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கை கிடைத்திருக்கிறது என்பது நிச்சயம். ஆனால் நம்மில் யாருக்கும் தெரியாது எனக்கு எத்தனை நாட்கள் கிடைத்திருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை முடித்துக் கொண்டு மக்கள் போய்கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். 20,000 நாட்கள் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய நாட்களை முடித்துக் கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் 10,000, 5,000 என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச நாட்களை முடித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் உலகத்தை விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் நமக்கு அதிர்ச்சி தரக்கூடியவையாக அல்லது புதியவையாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்துக்கு அவை புதியவை அல்ல. உலகம் படைக்கப்பட்ட அந்த காலத்திலிருந்து 1,000 வருஷங்கள் இங்கே உலகத்திலே பல கோடி மனிதர்கள் வந்து கொண்டும் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டும் இருக்கிறார்கள், போய்கொண்டும் இருக்கிறார்கள். வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள் ஒரு சிலர், இன்னும் சிலர் வாழ்க்கையை முடித்துக் கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காட்சிகளையும் இந்த மரணங்களையும் உலகம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நம்மை போல குறிப்பிட்ட சில நாட்களை எடுத்துக்கொண்டு உலகத்துக்கு வந்த எவ்வளவு பேர்கள் இந்த வாழ்க்கையை பலவிதமாக வாழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட சில நாட்களை எடுத்துக்கொண்டு உலகத்துக்கு வந்த மனிதர்களில் சிலர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த கொஞ்ச நாட்களை அவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதிலும் பாவங்களிலும் துனியாவுக்கு பின்னாலும் உலகத்துடைய இந்த சுகங்களை அடைந்து கொள்வதற்கு பின்னாலும் பெண்களுக்கு பின்னாலும் என்று அவர்கள் எத்தனையோ பேர்கள் இந்த வாழ்க்கையை நாசமாக்கி விட்டு போயிருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட சில நாட்களை அப்படி கழித்து விட்டு போயிருக்கிறார்கள். மனிதர்கள் ஒரு சாரார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச நாட்களை அநியாயத்திலும் மட்டூழியத்திலும் மற்றவர்களுக்கு வதை செய்வதிலும் கஷ்டம் கொடுப்பதிலும் கழித்து விட்டும் போயிருக்கிறார்கள். அப்படியும் ஒரு கூட்டம் உலகத்திலிருந்து போயிருக்கிறது. அதுபோல இந்த குறிப்பிட்ட நாட்களை எடுத்துக் கொண்டு வந்த சில நல்ல மனிதர்கள் அவர்களுடைய வாழ்நாளில் பெரும் போராட்டங்களுக்கு முகம் கொடுத்து பலவிதமான கஷ்டங்களை சுமந்து நல்ல பல காரியங்களை செய்துவிட்டு அவர்களுடைய நாட்களை முடித்துக் கொண்டு அவர்கள் கபர்களுக்கு போய் இப்பொழுது அங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் பலருடைய சம்பவங்களையும் பலருடைய நிகழ்வுகளையும் அவர்களுடைய வாழ்க்கைகளையும் குர்ஆன் நமக்கு சொல்லி இருக்கிறது, ஹதீஸ்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. வாழ்க்கையை நீங்கள் இவர்களை போல அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சில குறிப்பிட்ட நாட்களை இவர்கள் திட்டமிட்டது போல நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு இஸ்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த குறிப்பிட்ட சில நாட்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் நாம் உலகத்தை சம்பாதிப்பதை இஸ்லாம் தடுக்கவில்லை. நமக்கு தேவைகள் இருக்கின்றன, அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாங்கள் தொழில் செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம். இஸ்லாம் அதை தடுக்கவில்லை. இந்த கொஞ்ச நாட்கள் நாங்கள் உலகத்திலே கழிப்பதற்காக, வாழ்வதற்காக ஒரு வீடு நாங்கள் கட்டுகிறோம், இஸ்லாம் அதை தடுக்கவில்லை. இந்த கொஞ்ச நாட்களில் நாங்கள் குடும்பம் நடத்துகிறோம், அவர்களுடன் சந்தோஷமாக இருக்கிறோம், அதையும் இஸ்லாம் நமக்கு தடுக்கவில்லை. கட்டுப்பாடுகளுடன் இங்குள்ள இன்பங்களை அனுபவிப்பதற்கு, இங்கே வீடு கட்டுவதற்கு, இங்கே தொழில் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு அனுமதி தந்திருக்கிறான். ஆனால் ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய வழி, தாராளமாக இங்கே வீடு கட்டலாம், தாராளமாக குடும்பம் நடத்தலாம், தொழில் செய்யலாம், சம்பாதிக்கலாம், இங்குள்ள இன்பங்களை கட்டுப்பாடுடன் அனுபவிக்கலாம். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் எந்த நேரத்தில் அவன் அல்லாஹ்விடத்திலே மீண்டும் அழைக்கப்பட்டாலும் அவன் செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே போவதற்கு தயாராக இருந்து கொண்டு நீங்கள் தொழில் செய்யுங்கள், தடுக்கவில்லை இஸ்லாம். அல்லாஹ்விடத்திலே போவதற்கான ஏற்பாடு, நிரந்தரமான வாழ்க்கைக்கான ஏற்பாட்டை செய்து கொண்டு நீங்கள் குடும்ப வாழ்க்கை நடத்துங்கள். அந்த காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு நீங்கள் வீடு கட்டுங்கள். அதிலே அல்லாஹு தஆலா தடையை ஏற்படுத்தவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடத்திலே செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, உலகத்திலே நாம் பல நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பெரும் பெரும் நிகழ்வுகளுக்காக, சந்தோஷமான பல நிகழ்வுகளுக்காக நாங்கள் பல நாட்கள் திட்டமிடுகிறோம், பல நாட்கள் அதற்காக வேண்டி நாங்கள் கனவு காண்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே அடைய வேண்டிய சில குறிக்கோள்கள், அவன் அடைய வேண்டிய சில ஆசைகளை மனிதன் தனக்குள்ளே வைத்திருக்கிறான். ஒருவர் நினைக்கிறார், நான் இந்த பதவிக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த தலைமைத்துவம் கிடைக்க வேண்டும் என்றால் அவருக்குள்ளே அதுவரைக்கும் பலவிதமான திட்டங்கள், நான் இதுக்கு இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், நான் இந்த தலைமையை ஏற்கும் பொழுது நான் இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் திட்டமிடுகிறார். ஒவ்வொரு வாலிபருக்கும் தன்னுடைய திருமணம் எப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் அவனுடைய மனசுக்குள்ளே இருக்கிறது. இன்னாருடைய திருமணத்தை போல என்னுடைய திருமணம் அமைய வேண்டும், நான் இப்படித்தான் அந்த நாளில் சாப்பாடு கொடுக்க வேண்டும், இப்படித்தான் நான் வரவேற்க வேண்டும், இப்படித்தான் நான் உடுக்க வேண்டும் என்ற திட்டங்களை எல்லாம் அவன் மனசுக்குள்ளே வைத்திருக்கிறான். இப்படியாக வாழ்க்கையில நாம் சந்திக்கக்கூடிய, நாம் எதிர்பார்க்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகளுக்காக வேண்டி நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நம்மில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வரக்கூடிய மிக பெரும் நிகழ்வு, மிக பெரிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கிறது என்றால் அது நம்முடைய திருமண நிகழ்வல்ல, நாம் குழந்தை பெறுகிற நிகழ்வல்ல, நாம் வீடு கட்டி குடி போகிற நிகழ்வல்ல, நாம் பதவி ஏற்கிற நிகழ்வல்ல, அதையெல்லாம் விட மிக பெரும் ஒரு நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க இருக்கிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு இந்த உலகத்தில் இருந்து வேறொரு இடத்துக்கு நாங்கள் மாறுகிற நாள், நம்முடைய மௌத்துடைய நாள். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் வரக்கூடிய மிக பெரும் நிகழ்வு அதுதான். அந்த நிகழ்வுக்காக நாங்கள் எவ்வளவு திட்டமிட்டிருக்கிறோம், அது எப்படி வர வேண்டும் என்ற கனவு நமக்குள்ளே இருக்கிறதா? சில பொழுது நாம் அந்த நிகழ்வை நினைக்கும் பொழுதே பயந்து விடுகிறோம். நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள், சாலிஹீன்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு இந்த உலகத்திலிருந்து போய் அல்லாஹ்வை சந்திப்பது என்றாலே சந்தோஷமாக இருந்தது. காரணம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கொஞ்ச நாட்களிலே அவர்கள் சேமித்த சேகரிப்பை எல்லாம் அங்கே சேமித்து வைத்தார்கள். நாங்கள் பணத்தை சம்பாதித்து உலகத்திலே சேமித்து வைக்கிறோம், இங்கே நம்முடைய அக்கவுண்ட்களை நிறைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் அதை விட்டு போவதற்கு நமக்கு மனசு வருவதில்லை. நாம் நம்முடைய வீடுகளை கட்டுகிறோம், அதற்காக பல லட்சம் கோடி செலவழிக்கிறோம், அந்த வீடுகளை உலகத்திலே கட்டுகிறோம். நாம் இதை விட்டு போவது என்றால் நமக்கு பாரமாக இருக்கிறது. ஆனால் அந்த சாலிஹீன்கள், அந்த நல்லடியார்கள் இந்த உலகத்திலே இருந்து கொண்டு சம்பாதித்து அவர்கள் செலவழித்து அவர்களுடைய அக்கவுண்ட்களை ஆகரத்திலே வைத்தார்கள், அங்கே சேமிப்புகளை வைத்தார்கள். அதனால் அவர்களுக்கு போக வேண்டும் என்று நினைத்தது. போவது என்றாலே அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். அவர்கள் வீடுகளை கட்டினார்கள், இங்கே அல்ல, இங்கே சாதாரணமான வீடு, ஆகரத்திலே சுவர்க்கத்திலே மாளிகைகளை அமைத்துக் கொண்டார்கள். அதனால் அவர்கள் எப்பொழுதும் போக வேண்டும் என்று நினைத்தார்கள். வெளிநாடுகளுக்கு சம்பாதிப்பதற்காக வேண்டி போகக்கூடியவர்கள் அங்கே போய் கஷ்டப்பட்டு வெயிலிலே உழைக்கிறார்கள், உழைத்து உழைத்து பணத்தை சொந்த நாட்டுக்கு அனுப்புகிறார்கள். இங்கே அவருக்காக காணி வாங்கப்படுகிறது, கடை வாங்கப்படுகிறது, வீடு கட்டப்படுகிறது, திருமணம் பேசப்படுகிறது. இப்பொழுது அவர் காலம் போக போக இவர் தானும் சொந்த நாட்டிற்கு திரும்ப கூடிய அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எப்ப அந்த நாள் வரப்போகிறது, நான் என்னுடைய நாட்டுக்கு போக போகிறேன், அங்க என்ன வரவேற்க போறாங்க, எனக்கு வீடு இருக்கிறது, இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய தேவை இல்லை, சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறது என்று அவர் வர தயாராகிறார், வர வேண்டுமே என்று ஆசைப்படுகிறார். இங்க இருக்கக்கூடிய சொந்த நாட்டு சாப்பாடு போல எனக்கு சாப்பாடு இங்க கிடைக்க மாட்டாது, அங்க போய் சாப்பிடணும் என்றெல்லாம் கனவு காண்கிறார், சொல்கிறார். கண்ணியமானவர்களே, இதுதான் நமக்கு உதாரணம். நாம் இங்கே இருந்து கொண்டு எல்லாவற்றையும் இங்கே சம்பாதித்து இங்கே செலவழித்து இங்கேயே நாசமாக்கி விடும் பொழுது நாம் போவதற்கு பயப்படுகிறோம். நம்முடைய சேமிப்பு அங்கே இல்லை, அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொள்ளவில்லை. கண்ணியமானவர்களே, நம்முடைய மிக பெரும் நிகழ்வு, நாம் வாழ்க்கையில சந்திக்க இருக்கிற மிக பெரும் நிகழ்வு, அதற்குரிய நாள் நாம் உலகத்தை விட்டு போகிற நாள். இதற்கான ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலையும் இதற்கான திட்டம், அந்த நாளுக்கான எண்ணம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் விரும்புகிறது. எப்பொழுதும் அந்த நினைவில் இருங்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யஹில்லு லி முஸ்லிமின் அன் யபீத தலாத லயால் இல்லா வ வஸியத்துஹு மக்தூபத்துன் இந்தா. எந்த ஒரு முஸ்லிமும் தன்னுடைய வசியத் எழுதி வைக்கப்படாமல் தன்னுடைய மூன்று இரவுகளை கழிப்பது அவனுக்கு ஹலால் ஆக மாட்டாது. மூன்று இரவுகள், ஒரு முஸ்லிமுடைய மூன்று இரவுகள் கழியக்கூடாது வசியத் எழுதி வைக்கப்படாமல். யாருக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதோ, நான் கொடுக்க வேண்டி இருக்கிறது, எனக்கு ஹக்குகள் வர வேண்டி இருக்கிறது, நான் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கின்றன, என்னுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கிறது, இப்படியாக பலருக்கும் பலவிதமான பொறுப்புகள் கடமைகள் இருக்கின்றன, இதை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வசியத் எழுதி வைக்காமல் தங்களுடைய மூணு இரவுகளை கழிக்க கூடாது என்று சொன்னார்கள். ஒரு நாளுக்கு அனுமதி இருக்கிறது, ரெண்டு நாளுக்கு அனுமதி இருக்கிறது, மூணாவது நாளைக்குள்ள அவர் அதை எழுதி வைத்து விட வேண்டும். அப்பப்போது அதிலே தேவைப்பட்ட மாற்றங்களை அவர் செய்து கொள்ள வேண்டும். செய்து வைத்திருக்கிறோமா? நம்முடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது ஏதோ நமக்கு எழுதி தந்தது போல இருக்கிறது. மனிதனே, நீ உனக்கு நிறைய நாள் இருக்கிறது, உனக்கு நிறைய காலம் இருக்கிறது, நீ அவசரப்பட வேண்டியதில்லை என்று நமக்கு யாரோ சொல்லி வைத்திருக்கிறதை போலதான் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கிறோம். சைதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கும் பொழுது, அவர்கள் ஒரு வாலிபர், நபி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னாலே நீண்ட காலம் அவர்கள் வாழ்ந்தார்கள். கண்ணியமானவர்களே, அந்த சஹாபி சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை நான் எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்டேனோ அன்றைய நாள் இருந்து இன்று வரைக்கும் ஒரு இரவு கூட என்னுடைய வசியத் எழுதி வைக்காமல் நான் கழித்ததில்லை. அவ்வளவு காலம் வசியத்தை எழுதி வைத்து 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 அவர்கள் அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் அவர்கள் அந்த நாளை நினைவு வைத்திருந்தார்கள். வசியத்தை எழுதி வைத்திருந்தால் அந்த நாளுக்காக அவர்கள் எவ்வளவு தயாராகி இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் அவர்களுடைய தயாரிப்பு. நாம் நம்முடைய திருமணத்துக்காக எவ்வளவு கனவு காண்கிறோமோ, எவ்வளவு திட்டமிடுகிறோமோ, அந்த திட்டம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். நான் மௌத்தாகும் பொழுது நான் இந்த நிலையில இருக்கணும், இப்படித்தான் எனக்கு மௌத்து வர வேண்டும். ஒவ்வொன்றையும் திட்டமிடக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் குத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி வருகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார், ஒரு புதிய ஆடை அணிந்திருக்கிறார்கள், அழகாக இருக்கிறது. நேராக வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த உடுப்பை எனக்கு தாங்க, நீங்க உடுத்திருக்கிற இந்த ஆடையை எனக்கு தாருங்க. நபி அவர்கள் கேட்டவர்களுக்கு இல்லை, தரமாட்டேன் என்று சொல்ல மாட்டார்கள். பயானை முடித்ததற்கு பிறகு அவர்கள் அறைக்குள்ளே போய் அந்த ஆடையை மாற்றி அந்த சஹாபிக்கு அதை கொடுத்து விடுகிறார்கள். இதை கண்ட சில சஹாபாக்கள் போய் சொல்கிறார்கள், நீங்கள் செய்த வேலை சரியான வேலை இல்லை, நீங்கள் செய்த வேலை இது சரியான வேலை இல்லை, நீங்க கேட்டிருக்க கூடாத ஒரு அழகான உடுப்பை நபி அவர்கள் புதுசாக உடுத்திருக்கிறார்கள், அதை போய் கேட்டு வாங்கி எடுத்திருக்கிறீர்கள். அந்த சஹாபி சொன்னார்கள், நான் இதை கேட்டு எடுத்தது நான் உடுக்க வேணும் என்றதற்காக வேண்டி அல்ல, நான் இதை கேட்டு வாங்கி எடுத்தது இந்த ஆடை எனக்கு கபனாக அமைய வேண்டும் என்பதற்காக, இதை உடுத்து கொண்டுதான் நான் கபருக்கு போக வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் திருமணத்துக்கு யோசிக்கிறோம், ஒரு வாலிபன் திருமணத்துக்கு யோசிக்கிறான், நான் என்னுடைய திருமணத்துக்கு ஷெர்வானி உடுக்கிறதா அல்லது கோட் ஷூட் போடுறதா அல்லது குர்தா நான் போடுறதா என்று அவர் கற்பனை பண்ணுகிறார். இந்த சஹாபியுடைய திட்டத்தை பாருங்கள், நான் கபருக்கு போகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆடையை உடுத்து கொண்டு போக வேண்டும், அது மிகப்பெரும் பாக்கியம். அங்கே ஒரு கேள்வி இருக்கிறது, மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறாய், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கப்படும். முனாஃபிக்குகள் தடுமாறி போவார்கள், ஹாய் ஹாய் லா அத்ரி, ஐயோ எனக்கு இதற்கு பதில் தெரியாதே, இந்த மனிதர் எனக்கு தெரியாதே என்று சொல்லிவிடுவார்கள். கண்ணியமானவர்களே, அந்த கேள்வி கேட்கப்படும் பொழுது இவருடைய ஆசை, நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய உடுப்பை உடுத்திருக்க வேண்டும். பெண்கள் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உடுக்கக்கூடிய ஒரு சாரத்தை எடுத்து அந்த பெண்களை நோக்கி வீசுகிறார்கள், சொல்கிறார்கள், என்னுடைய மகளை குளிப்பாட்டக்கூடிய பெண்களே, என்னுடைய மகளுக்கு கபன் போடும் பொழுது அவளுடைய மேனியுடன் உடலுடன் சேர்ந்த உடுப்பாக என்னுடைய இந்த சாரத்தை சுத்தி விடுங்கள். அஷீர் நஹா ஐயா, சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸ் வந்து இருக்கிறது, சொன்னார்கள், இதை மேனியுடன் சேர்த்து சுத்தி விடுங்கள் என்றார்கள். கபருக்கு போகும் பொழுது தன்னுடைய ஆடையை கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த சஹாபியுடைய திட்டத்தை பாருங்கள், நான் இப்படி போக வேண்டும். சாத் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள், வீட்டில் உள்ளவர்களை பார்த்து சொல்கிறார்கள், என்னுடைய பெட்டிக்குள்ள ஒரு உடுப்பு இருக்கிறது, அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள். எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், சொன்னார்கள், இந்த ஆடையிலே என்னை கஃபன் செய்யுங்கள், நான் மூத்தாகிவிட்டால் இந்த ஆடையை போட்டு கஃபன் செஞ்சு என்ன அடக்குங்க. கேட்கிறார்கள், பழசாக இருக்கிறதே, சொன்னார்கள், பழசிதான், ஆனால் நீண்ட காலம் நான் இதை எடுத்து பாதுகாத்து வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா, நான் பத்ருடைய யுத்தத்திலே கலந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உடுப்பை நான் உடுத்திருந்தேன். பத்ருடைய யுத்தம் என்பது இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரும் வெற்றி. அதிலே கலந்து கொண்ட சஹாபாக்களில் ஒவ்வொருவருக்கும் முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். விரும்பியதை நீங்கள் செய்யலாம் என்று அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்து விட்டான். அந்த யுத்தத்தில நான் இதை உடுத்திருந்தேன், என்னுடைய ஆசை அந்த உடுப்பை உடுத்துட்டு கபருக்கு போகணும். கண்ணியமானவர்களே, எப்படி அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையிலே இருக்கும் பொழுது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மகளை கூப்பிட்டு சொல்றாங்க, மகள் நான் மௌத்தாகிவிட்டால் எனக்கு கஃபன் செய்யும் பொழுது என்னுடைய பழைய உடுப்பு இருக்கிறது, அதை நீங்கள் எனக்கு கஃபனாக போடுங்க, ஏனென்றால் அந்த உடுப்பை நான் இவ்வளவு காலம் தொழுகைக்காக வைத்திருந்தேன், நான் அதை உடுத்துக் கொண்டுதான் இவ்வளவு காலம் தஹஜ்ஜுத் தொழுதேன், அந்த ஆடையை எனக்கு கஃபனாக ஆக்குங்கள் என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவர்களுடைய மரணத்தை பார்த்தாலே நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்கு நமக்கு போதும். நல்லோர்களுடைய மரணம் இருக்கிறது, அல்லாஹ் அற்புதமாக வைத்திருக்கிறான். மௌத்தின் பொழுது யாருக்கும் நடிக்க முடியாது, மனிதனுக்குள்ளே இருக்கிற உண்மை வெளிப்படுகிற நேரம் அது. நல்லோர்களுக்கு நல்ல மரணங்களை அல்லாஹ் கொடுக்கிறான். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஹலீபாவாக வருகிறார்கள், ஆட்சிக்கு வருகிறார்கள். ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்தே ஒவ்வொரு நாளும் உடல் பலவீனமாகிக் கொண்டு போகிறது. ஆட்சிக்கு வரும் பொழுது அவர்கள் பலசாலியாக இருந்தவர்கள், ஆரோக்கியமாக இருந்தவர்கள், ஆனால் ஒவ்வொரு நாளும் உடல் பலவீனம் அடைந்து கொண்டு போகிறது. காரணம், அவர்களுக்கு ஆட்சியிலே இருந்த பயம், இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்த கவலை 3 வருடமாகும் பொழுது அவர்கள் நோயாளியாகி படுக்கையிலே விழுந்து விடுகிறார்கள். சொல்லி வைத்தது மாதிரி அவர்களுக்கு நீங்கள் மரணிக்க போகிறீர்கள் என்ற செய்தியை அவர்களுக்கு சொன்னது போல அவர்கள் அந்த படுக்கையிலே இருந்து கொண்டு சில காரியங்களை செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சஹாபாக்களை அழைத்து அவர்களுடன் ஆலோசனை செய்து நான் மௌத்தாக போகிறேன், எனக்கு பின்னால் ஹலீஃபாவாக யார் வர வேண்டும் ஆலோசனை செய்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எனக்கு பின்னால் ஹலீஃபா என்று நியமனம் பண்ணிவிட்டு அவர்களை அழைத்து அவர்களுக்கு நசீஹத்துகள் செய்கிறார்கள், புத்திமதிகள் சொல்கிறார்கள். நீங்கள் ஹலீஃபாவாக வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அதற்கு பிறகு அவர்களையும் வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு ஒரு பொறுப்பை தந்தாய், அந்த பொறுப்பை நான் முடியுமான மட்டும் அமானிலமாக செய்வதற்கு முயற்சி செய்தேன், இப்பொழுது நான் உன்னிடத்திலே வரப்போகிறேன், எனக்கு பகரமாக நான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்னுடைய ஹலீஃபாவாக நான் ஆக்கிவிட்டு வருகிறேன், அவருக்கு நேரான வழியை காட்டுவாயாக என்று அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். சொல்லி வைத்தது மாதிரி அவர்கள் தயாராகிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தகப்பனை பார்க்கிறதுக்காக வேண்டி வருகிறார்கள். அவர்களுடைய நோயை பார்த்து அவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது. சில கவலையிலே பாடக்கூடிய சில கவிகளை அவர்களை பார்த்து பாடுகிறார்கள். இதை கேட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மகள் இப்படி சொல்லாதீங்க, கவி சொல்லாதீங்க, இந்த நேரத்துல நீங்க என்ன சொல்ல வேணும் தெரியுமா? வஜாஅத் ஸக்ரதுல் மௌத் பில் ஹக் தாலிகா மா குன்த மின்ஹு தஹீத், மௌத்துடைய மயக்கம் இப்பொழுது வந்துவிட்டது, மௌத்துடைய மயக்கம் வந்துவிட்டது. இந்த ஆயத்தை சொல்கிறார்கள், இந்த மரணத்தில் இருந்துதான் நீ இவ்வளவு நாளும் ஓடிக்கொண்டிருந்தாய், அந்த மரணம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது, இந்த ஆயத்தை ஓதுங்கள் என்று சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்றைய தினம் படுக்கையிலே இருக்கிறார்கள், கடைசி நேரம், வாயிலிருந்து துவா வந்து கொண்டிருக்கிறது, குர்ஆன் சொல்லக்கூடிய துவா. யூசுப் சித்தீக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கடைசி நேரத்திலே, கடைசி காலத்திலே கேட்ட துவா, யா அல்லாஹ் தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக, சாலிஹீன்களோட என்னை சேர்த்து வைப்பாயாக. இந்த துவாவை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதே உலகத்தை விட்டு போய்விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இதுவெல்லாம் அவர்கள் வாழ்நாளிலே செய்த தயாரிப்பு. அந்த நாளை நினைத்து நினைத்து வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் இப்படி ஏற்பாடு செய்து கொடுக்கிறான். அதற்காகவே, அந்த நிகழ்வுக்காகவே திட்டமிட்டு வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் இப்படி ஏற்படுத்தி கொடுக்கிறான். அவர்களுக்கு பிறகு சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாபத்திற்கு வருகிறார்கள். 10 வருஷங்கள் ஆட்சி செய்கிறார்கள். ஒரு நாள் தினம் அதிகாலையிலே சுபஹ் தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு போகும் பொழுது பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரர்கள் எல்லாம் எழுப்பிக் கொண்டு பள்ளி வாசலுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். பள்ளி வாசலுக்குள்ளே அடி அடித்து வைக்கிறார்கள். கதவுக்கு பின்னால ஒளிந்து கொண்டிருந்த ஒரு அநியாயக்காரன், ஒரு காபிர், தன்னுடைய கையிலே இருந்த இரு பக்க கூறுள்ள கத்தியால் அவர்களுடைய வயிற்றிலே குத்தி வயிற்றை கிழித்து விடுகிறான். அங்கேயே கீழே விழுந்து விடுகிறார்கள். பள்ளிக்கு பள்ளிவாசலுக்கு வந்தவர்கள் அவர்களை தூக்கி கொண்டு வந்து வீட்டிலே படுக்க வைக்கிறார்கள். தாகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். தண்ணீர் அவர்களுக்கு நபீர் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. நபீரை குடிக்கிறார்கள். அந்த தண்ணீர் அவ்வளவும் அவர்களுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த கிழிவு அந்த 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 துவாரத்தினால் வெளியே வந்து விடுகிறது. பாலை கொடுத்தார்கள், பாலும் வெளியே வருகிறது. எதுவும் சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது. இப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் படுக்கையிலே படுத்திருக்கிறார்கள். சில நாட்கள் இப்படியே போகிறது. கண்ணியமானவர்களே, அந்த நாட்களை படித்து பாருங்கள். நாங்கள் வாழ்க்கையிலே செய்யாத எத்தனையோ சாதனைகளை அவர்கள் வயிறு கிழிந்திருக்கிற நிலையிலே மௌத்தை எதிர்பார்த்து படுத்துக் கொண்டு செய்து முடிக்கிறார்கள். தனக்கு குத்தியது யார், தன்னை கொலை செய்தது யார் என்பதை பூர்த்தியாக முழு விவரங்களுடன் அறிந்து கொள்கிறார்கள். அத்திரகு அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஒரு முஸ்லீமுடைய கையால எனக்கு மரணம் வர இல்லை, என்னை குத்தியது ஒரு காபிர் தான் என்பதை அறிந்து அல்லாவை புகழ்கிறார்கள். எனக்கு ஷஹாதத் கிடைத்து விட்டது. சஹாபாக்களை ஒன்று சேர்க்கிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள், எனக்கு பின்னால ஹலீஃபா யாரு? ஒரு ஜமாஅத்தை நியமிக்கிறார்கள், நீங்கள் ஆலோசனை செய்து உங்களுக்குள்ளே ஒருவரை நியமித்துக் கொள்ளுங்கள். பிறகு அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு நீண்ட ஒரு பயானே செய்து விடுகிறார்கள். நீங்கள் ஒருவர் பொறுப்பாக வந்துவிட்டால் பழைய சஹாபாக்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அன்சாரிகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கிராமவாசிகள் உங்களிடத்திலே வருவார்கள் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு புத்திமதிகள் சொல்கிறார்கள். தன்னுடைய மகன் இருக்கிறார், மகனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் சொன்னார்கள். கிலாபத்தில் எந்த பொறுப்பும் என்னுடைய மகனுக்கு கொடுக்கப்படக்கூடாது. மகனை கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம், நம்முடைய தலைவர்கள் மகனை சீட்டுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய மகனுக்கு எந்த பங்கும் எந்த பொறுப்பும் வரக்கூடாது. தொழுவிப்பதற்காக இமாமை நியமிக்கிறார்கள் பள்ளிவாசலில், சுஹைபு ரூமி தொழுவிக்கட்டும். பிறகு சொன்னார்கள், நான் மௌத்தாகிவிட்டால் என்னுடைய ஜனாதாவை தொழுவிக்க வேண்டும் சுஹைபு ரூமி ரதி அல்லாஹ் அன்ஹு அவர்கள். இதுவெல்லாம் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணப்படுக்கைகளை இருந்து கொண்டு செய்கிற வேலை. வாழ்நாளில் ஒரு ஆசை இருந்தது, துவா கேட்டு வந்தார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம ரஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜஅல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில நான் ஷஹீதாக வேண்டும், அதற்கு எனக்கு பாக்கியத்தை தருவாயாக. என்னுடைய மௌத்தை மதீனாவிலே உன்னுடைய ரசூலுடைய ஊரிலே நீ ஆக்கி வைப்பாயாக. இப்பொழுது அவர்களுக்கு சந்தோஷம், அந்த ரெண்டுமே அவர்களுக்கு கிடைத்து விட்டது. மதீனாவில் மௌத்தாக போகிறார்கள், ஷஹாதத்தும் கிடைத்து விட்டது. மூன்றாவது ஒரு ஆசை இருந்தது, அதை மறைத்து வைத்திருந்தார்கள். அது என்ன ஆசை என்றால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ளே மரணமாகினார்களோ, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அந்த ஹுஜ்ரா அந்த அறைக்குள்ளே மரணமாகினார்கள், அந்த இடத்திலேயே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு இரண்டாம் முதலாம் ஹலீஃபா அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அதற்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அவர்களுக்கு இருந்த ஆசை, அந்த அறைக்குள்ளே இன்னும் கொஞ்சம் இடம் நீளமாக இருக்கிறது, அந்த இடம் எனக்கு கிடைக்க வேண்டும், அந்த நல்லடியார்களுக்கு என்னுடைய நண்பர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரனாக நான் ஆக வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அந்த வீடோ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வசிக்கிற வீடாக இருக்கிறது. அந்த அறைக்குள்ளேதான் அந்த ரெண்டு கபர்களும், கணவனுடைய மாப்பாவுடைய கபர் இருக்கிறது. மூன்றாவது இடத்துக்கு நான் போக வேண்டும் என்ற ஆசை. கண்ணியமானவர்களே, உண்மையில் அல்லாஹு தஆலா நல்லோர்களுடைய ஆசைகளை எப்படி பூர்த்தி செய்து வைக்கிறான்? இந்த மூன்று பேருமே அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத்தாகும் பொழுது அவர்களுக்கு 63 வயசு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாகிறார்கள், 63 வயசு. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாகிறார்கள், 63 வயசு. ஆள் அனுப்புகிறார்கள் சஹாபாக்களை, நீங்கள் போய் ஆயிஷாவிடத்திலே கேளுங்கள், ஆயிஷா அம்மையார் அவர்களே, உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் உங்களிடத்திலே ஒரு தேவையை கேட்கிறார். சொன்னார்கள், நீங்கள் இதை போய் சொல்லும் பொழுது என்னுடைய பெயருடன் பதவியை சொல்லாதீங்க, ஹலீஃபா அபீல் உமி என்று சொல்லாதீங்க, என்னுடைய பெயரை சொல்லி கேளுங்கள். என்னுடைய ஆசை, நான் வஃபாத்தாகிவிட்டால் நான் இந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட வேண்டும், நீங்கள் அனுமதி தந்தால் நாங்கள் அடக்கம் செய்கிறோம், அப்படி இல்லையா பொது மைதானத்திலே அடக்கம் செய்யப்படட்டும் என்றார். அந்த சஹாபாக்கள் போய் அனுமதி கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இன்று வரைக்கும் என்னுடைய ஆசை இருந்தது அந்த இடம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் இன்றைய தினம் அமீர் உமையின் கேட்கிறாங்க, நான் அவர்களுக்காக வேண்டி விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். அது வந்து சொல்லப்படுகிறது, சந்தோஷத்தில் அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், துஆ செய்கிறார்கள். மீண்டும் அவர்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, அந்த சஹாபாக்களை அழைத்து சொல்கிறார்கள், எனக்கும் நீங்கள், நான் வஃபாத்தானதற்கு பின்னால் என்னுடைய ஜனாதாவை தூக்கி கொண்டு போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாசலுக்கு முன்னால் வெளியிலே வைத்துக் கொண்டு மீண்டும் ஒரு தடவை அந்த அனுமதியை கேளுங்கள். சில பேர் நிர்பந்தமாக அனுமதி தந்திருப்பார்களோ என்ற எண்ணம் அவர்களுக்கு. அப்பொழுது அனுமதி கிடைத்தால் அடக்குங்கள், இல்லை என்றால் தூக்கி கொண்டு போய்விடுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, வஃபாத்தாகி விடுகிறார்கள், அனுமதி கேட்கப்படுகிறது. சொன்னது மாதிரி அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனுமதி கொடுத்து விடுகிறார்கள். அந்த இடத்திலே அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். எப்படி இருந்தாலும் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் நன்றி உள்ளவனாக இருக்கிறான். மனிதர்கள் செய்கிற எந்த நல்ல காரியத்துக்கும் அல்லாஹ் நன்றி செய்ய வேண்டும் என்ற எந்த கடமையும் இல்லை என்றாலும், குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹ் தன்னை அறிமுகப்ப செய்யும் பொழுது அவன் அடியார்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறான். அவனுடைய நன்றியை பாருங்கள். இந்த இரண்டு சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வாழ்நாளையே கொடுத்தவர்கள், முழு சொத்துக்களையும் செலவழித்தவர்கள், முழு ஆசைகளையும் குர்பான் செய்தவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்கிறான், இது அவன் கொடுத்த நன்றியிலே ஒரு பகுதி மட்டும்தான். இன்று உலகத்தின் நாலாபுரத்தில் இருந்தும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானவர்கள், ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கானவர்கள் மதீனாவுக்கு செலவழித்துக் கொண்டு வருகிறார்கள். அங்கே போய் அந்த பள்ளிவாசலிலே தொழுது விட்டு வெளியே வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்வதற்காக கௌரவமாக முன்னால் வந்து நின்று அஸ்ஸலாமு அலைகா யா ரசூல் அல்லாஹ் என்று சலாம் சொல்லிவிட்டு அடுத்த காலை வைத்து என்ன சொல்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைகா யா அபா பக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சலாம் சொல்கிறோம். பிறகு அடுத்த காலை வைத்து அஸ்ஸலாமு அலைகா யா உமர் இப்னுல் கத்தாப், உமர் ரதி அல்லான் அவர்களுக்கு சலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தில் இருந்து அங்கே செல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் அவர்களுக்கு சலாம் சொல்ல வைத்திருக்கிறான். இது அவன் கொடுத்திருக்கிற நன்றியிலே ஒரு பகுதி. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்னும் எவ்வளவோ இருக்கிறது, அதை ஆகரத்திலே அல்லாஹ் அவர்களுக்காக வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இவர்களுடைய மரணத்தை பாருங்கள், எப்படிப்பட்ட கஷ்ட வாழ்க்கையிலே வாழ்ந்தாலும் அவர்களுடைய கடைசி நிலை அவர்கள் சொல்லி வைத்தது போல, நான் இப்பொழுது போக போகிறேன், ஏற்பாடுகளை முடித்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லி வைத்தது போல அவர்கள் ஏற்பாடு செய்துவிட்டு அழகாக மக்களிடத்திலே சொல்லிவிட்டு போகிறார்கள். சைதா உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் அடுத்த ஹலீஃபாவாக ஆட்சிக்கு வருகிறார்கள். நீண்ட கால ஆட்சி கடைசி காலத்திலே அவர்களுக்கு பயங்கரமான பிரச்சனை வருகிறது, கொலை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது. எகிப்துக்காரர்கள் வீட்டை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள், ஆயுத சத்தங்கள் வீட்டுக்கு வெளியே கேட்கிறது, எட்டி பார்க்கிறார்கள் ஜன்னலாலே, பார்த்தால் அங்கே எதிரிகள் வந்து கொலை செய்வதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள், கதவை தட்டுகிறார்கள். இவர்கள் குடும்பமும் இருக்கிறார்கள். உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் உது செய்து கொண்டு வந்து தக்பீர் கட்டி கொண்டு தொழ ஆரம்பிக்கிறார்கள். சூரா தாஹாவை ஓதுகிறார்கள், ஓதுகிறார்கள், ஓதிக்கொண்டே செல்கிறார்கள். தொழுகை முடிகிறது, ஆனாலும் அந்த எதிரிகள் விட்ட பாடு இல்லை, தட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், கொலை செய்வதற்கு வந்திருக்கிறார்கள். பிறகு அவர்களுடைய கையிலே அவர்களுடைய வீட்டிலே இருந்த குர்ஆனை திறந்து குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறார்கள். குர்ஆனை ஆரம்பத்தில் இருந்தே ஓத ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அன்றைய தினம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அந்த அநியாயக்காரர்கள் இந்த வீட்டுக்கு சாப்பாடு கொடுப்பதையும் தண்ணீரையும் துண்டித்து விடுகிறார்கள். பசி, சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்ல, குடும்பத்துக்கு ஒன்றும் இல்ல, குடிக்கிறதற்கு தண்ணீர் கெஞ்சி கேட்டார்கள். அந்த மனிதர்களை பார்த்து சொல்கிறார்கள், முஸ்லிம்களே, நீங்கள் இந்த மனிதர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த நேரத்திலே தண்ணீர் கஷ்டம் இருந்தது, பணம் கொடுத்து அந்த மக்கள் தண்ணீரை வாங்கினார்கள். அந்த நேரத்திலே ஒரே ஒரு கிணறு யஹூதிக்கு சொந்தமாக இருந்தது, நான் என்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்கு வக்ஃப் செய்து விட்டேன், இன்றைக்கு நீங்க எனக்கு ஒரு சொட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு தராம இருக்கிறீங்களே, இது சரிதானா என்று கேட்கிறார்கள். தாகத்தின் கொடூரத்தினால் அவர்கள் சொன்னது, அப்படி இருந்தும் ஒரு சட்டு தண்ணீர் குடிக்கவில்லை. அன்றைய தினம் நோன்பு வைக்கிறார்கள், பரவாயில்லை, பசியோடு நோன்பு வச்சு கொள்வோம் என்று சொல்லி நோன்பு வைத்துக் கொள்கிறார்கள். காலையிலே தூங்குகிறார்கள், தூக்கம் வருகிறது. சையதுனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உஸ்மான், இன்றைக்கு நோன்பு குடிச்சிருக்கிறீங்களா, இஃப்தாருக்கு எங்களோட வந்து சேர்ந்துருங்க, இன்று நான் போக போகிறேன் என்பது அவர்களுக்கு தெரியும். குர்ஆனை எடுத்து ஓதுகிறார்கள். இதற்குள்ளே அந்த எதிரியில் கதவை உடைத்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே வேகமாக வந்து விடுகிறார்கள். அவர்கள் ஒரு அநியாயக்காரன் வேகமாக வந்து அவர்களுடைய கழுத்தை பிடித்து நெசுக்குகிறான், மூச்சு தின்னது ஆரம்பிக்கிறது. பக்கத்தில் இருந்த இன்னொருவன் தன்னுடைய கையில் இருந்த வாளால ஓங்கி வெட்டுகிறான், கையால் அதை மறைக்கிறார்கள். அந்த கை ரெண்டு துண்டாகி ஒரு மூலையிலே போய் விடுகிறது. இந்த கையால இந்த உம்மத்துக்கு அள்ளி அள்ளி தர்மம் செய்தார்களோ அந்த கை இன்று துண்டாக்கப்பட்டு மூலையிலே விழுகிறது. இந்த கையினால் இந்த உம்மத்துக்கு குர்ஆனை எழுதி நிரந்தர சதகாவாக தந்துவிட்டு போனார்களோ அந்த கை வெட்டப்பட்டு மூலையிலே போய் விழுகிறது. இந்த கையினால் நபியுடைய இரண்டு மகள்மார்களை குடும்பம் நடத்தினார்களோ, ஒருவருக்கு பின் ஒருவராக இரண்டு மகள்மார்களை முடித்தவர்கள் அவர்கள், அந்த கை இன்று தூரத்திலே வெட்டப்பட்டு போய் விடுகிறது. அதிலிருந்து வந்த முதல் சொட்டு ரத்தம் குர்ஆனிலே போய் விடுகிறது. அதிலே இருக்கிற ஆச்சரியத்தை பாருங்கள். குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்கிறது, ஃபஸயஃபீகஹுமுல்லாஹ், உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்வார், அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். இப்படி வேறொரு சம்பந்தமாக சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து, அந்த ஆயத்திலே முதலாவது துளி போய் விடுகிறது. உண்மையிலே அல்லாஹ் அடையாளப்படுத்தி விட்டது போல அது அமைகிறது. தாரீஃபுடைய உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், இந்த கொலையிலே சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் பைத்தியமாகாமல் மௌத்தாகவில்லை. எல்லாருக்கும் பைத்திய பிடிச்சுதான் அவர்கள் மௌத்தானாங்க. கண்ணியமானவர்களே, பிறகு பக்கத்தில் இருந்து ஒருவன் தன்னுடைய கத்தியால் வயிற்றை குத்தி வயிற்றை கிழித்து விடுகிறான், கீழே விழுந்து விடுகிறார்கள். இதற்கு பின்னால தாங்கி பிடிக்க முடியாது, ரத்தம் தீரிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த ரத்தத்துல உருண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாயிலிருந்து மட்டும் துவா வந்து கொண்டிருக்கிறது, லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். இந்த துவாவை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அடுத்து கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நீ என்னை சோதிக்கும் பொழுது, உன்னுடைய சோதனைகள் வரும் பொழுது எனக்கு பொறுமையை கொடுப்பாயாக. இந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், அப்படியே மரணமாகிறார்கள். கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட நேரம் துவாவோட குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி ஓதி உலகத்தை விட்டு போகிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையிலே கொலை செய்யப்பட்டு மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள். வாயிலிருந்து ஆயத்து வருகிறது, சமையா அமல் மித்தால தர்ரத்தின் ஹைரையரா ஒமையா அமல் மித்தால தர்ரத்தின் ஷர்ரையரா. அணுவளவு நன்மை செய்தவர்களும் அவர்களுடைய நன்மையை பார்த்துக் கொள்வார்கள், அணுவளவு தீமை செய்தவர்களும் நிச்சயமாக அவர்களுடைய அந்த தீமையை காணத்தான் போகிறார்கள். இந்த ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், ஓதி ஓதியே மரணமாகிறார்கள். உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஐந்தாவது கலீஃபா என்று சொல்லப்படுகிறது, மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே வாயிலிருந்து அவர்களும் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய வாயிலிருந்து குர்ஆனுடைய ஆயத் வந்து கொண்டிருக்கிறது. அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ் மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள், லிமிஸ்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலூன். வாயிலிருந்து ஆயத்தை ஓதுகிறார்கள், லிமிஸ்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலூன். இப்படிப்பட்ட நியமத்துக்களை அடைவதற்காக அமல் செய்து கொள்ளுங்கள். சொர்க்கத்தை பார்த்து கொண்டு செல்வது போல சொல்கிறார்கள், இந்த இந்த சந்தோஷங்களை அடைவதற்காக நீங்கள் அமல்களை கூட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லியே மரணமாகிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிஸ்ருக்கு போய் மரணப்படுக்கையிலே நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய மாணவர் முசனி அவர்களை பார்க்குவதற்காக வேண்டி போகிறார்கள். மாணவரை பார்த்து சொல்றாங்க, முசனி, நான் இன்றைக்கு உங்களை எல்லாரையும் விட்டு விட்டு போக போகிறேன். இன்று என்னுடைய ரப்பை நான் சந்திக்க போகிறேன். மௌத்துடைய பானத்தை நான் இன்று அருந்த போகிறேன். என்னுடைய நண்பர்களை நான் இன்று பிரிய போகிறேன். சொல்லி வைத்தது மாதிரி அவர்கள் பிரியாவிடையே சொல்கிறார்கள், சொல்லிவிட்டு போகிறார்கள். வலம்மா கசா கல்பி வதாகத் மதாஹிதி. கடைசியாக அல்லாஹ்விடத்திலே நெருங்கக்கூடிய சில வார்த்தைகளை சொல்கிறார்கள், வலம்மா கசா கல்பி வதாகத் மதாஹிதி ஜஅல்து ரஜா மின்னி லியாஃபிக சுல்லமா. என்னுடைய நெஞ்சு இப்பொழுது இறுகி விட்டது, எனக்கு செய்வதற்கு வேற எந்த வழியும் இல்லை, என்னுடைய மரணம் எனக்கு நெருங்கி விட்டது. யா அல்லாஹ், இந்த நேரத்திலே உன்னுடைய மன்னிப்பு எனக்கு தேவை. அந்த மன்னிப்பை அடைவதற்கு என்னிடத்தில் வெறும் எதிர்பார்ப்பை தவிர வேற எதுவும் கிடையாது. யா அல்லாஹ், உன் மீது நான் ஆதரவு வைக்கிறேன், உன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். இதை தவிர வேறிடத்துல வேற என்னிடத்துல எதுவுமே கிடையாது. தாதமனி தம்பி பலம்மா பரந்துஹு தியாவிக ரப்பி கான அஃபுக ஆதமா. என்னுடைய பாவம் எனக்கு பெருசாக தெரிகிறது, ஆனால் என்னுடைய பாவத்தை உன்னுடைய மன்னிப்புடன் நான் இணைத்து பார்க்கும் பொழுது உன்னுடைய மன்னிப்பு தான் எனக்கு பெருசாக தெரிகிறது. சொல்லி சொல்லியே அவர்கள் மரணமடைகிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட மரணங்கள், இப்படிப்பட்ட முடிவுகள் நமக்கு தேவை. நம்முடைய வாழ்நாளிலே நாம் சந்திக்க இருக்கிற மிக பெரும் நிகழ்வு அது, இந்த நிகழ்வு தான். அதற்காக நாங்கள் இப்பொழுதிலிருந்தே திட்டமிட வேணும். நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அவர்களுக்கு சொற்ப நாட்களை அல்லாஹ் கொடுத்தது போல குறிப்பிட்ட சில நாட்களை அல்லாஹ் நமக்கும் தந்திருக்கிறான். நமக்கு எல்லாமே தெரியும், இது மட்டும் தெரியாது. நம்முடைய நாள் எப்பொழுது வர இருக்கிறது, அது இந்த வருஷமாக இருக்கலாம், அடுத்த வருஷமாக இருக்கலாம். இந்த வருடத்தில் நம்முடன் சேர்ந்து வாழ்க்கை, அதாவது இந்த வருஷத்தை ஆரம்பித்தவர்கள், இப்பொழுது அவர்களில் பலர் நம்முடன் இந்த பள்ளிவாசல்ல இல்ல, சமூகத்தில இல்ல, குடும்பத்தில இல்ல. சில பொழுது இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் கனவிலும் இது என்னுடைய கடைசி வருஷம் என்று நினைத்திருக்க மாட்டார்கள். நாம இப்பொழுது இருக்கிற நம்முடைய நிலை என்ன ஆகும் நமக்கு தெரியாது. கண்ணியமானவர்களே, என்றாலும் அந்த நாள் நிச்சயமாக இருக்கிறது. நாம் நம்முடைய நாட்களை முடித்துக் கொண்டு போகக்கூடிய நாள். வாழ் நாள் ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து நினைத்து அதற்காக துவா கேட்டுக்கொண்டு அமல்கள் செய்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த முடிவை நல்ல முடிவாக ஆக்கிக் கொள்வோம். ஆகவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய தொடர்புகளை நல்லவர்களுடன் ஏற்படுத்திக் கொள்வோம், பள்ளி வாசலுடன் தொடர்பை வைத்துக் கொள்வோம், இபாதத்துகளுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்ற படிகளாக அமைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் அமல்களை செய்து செய்து சேகரித்துக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நல்ல முடிவுகளை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவான். அப்படிப்பட்ட நல்ல முடிவுகளை தந்து அல்லாஹ் நம் அனைவரையும் கண்ணியப்படுத்துவானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்ப பகுதியை விட கடைசி பகுதியை சிறந்ததாக ஆக்கி வைப்பாயாக. நல்ல முடிவை நமக்கு தருவாயாக. கெட்ட மரணங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக. கெட்ட மரணங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக. திடீர் மரணங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக. பயங்கரமான விபத்துக்களை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக. தௌபா இல்லாத மௌத்தை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக. வாஆகிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.